நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை வந்துள்ள போப் பிரான்சிஸ் அவர்களின் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த விரிவான செய்திகள்.
For too many years, the men and women of this country have been victims of civil strife and violence. What is needed now is healing and unity.
போப்புடனான சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பங்கு பெற்ற மகாதேவ குருக்கள் அவர்களுடன் ஒரு உரையாடல்.
பாப்பாண்டவருடைய வருகை மதங்களுக்கு உடைய ஒற்றுமையை மிக வலியுறுத்தி சிறப்பாக காட்டியிருக்கிறது, கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதையிட்டு நாங்கள் எல்லோரும் மிக மிக சந்தோஷப்படுகிறோம்.
இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று உறுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள விவரங்களும், புதிய இலங்கை அரசின் பொருளாதார கொள்கை குறித்த ஒரு பார்வையும், இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் மறைமுக போர் நடைபெறுகிறது என்று இந்திய ராணுவ தளபதி வைத்துள்ள குற்றச்சாட்டு ஆகியவை கேட்கலாம். இன்று அனைவருக்கும் அறிவில் இடம்பெறவில்லை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் விமன் சொக்கநாதன் ஆகியோர்.
பாரிஸில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக கூடியிருக்கின்ற அந்நாட்டின் தேசிய நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 17 பேருக்காக ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு அவர்கள் தேசிய கீதத்தை பாடினர். கூடுதலான தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை நாட்டின் பிரதமர் மேனுவல் வெலஸ் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடந்த வார தாக்குதலில் கொல்லப்பட்ட 3 காவல்துறை அதிகாரிகள் நாட்டின் ஜனாதிபதியால் கௌரவிக்கப்பட்டனர். நையாண்டி பத்திரிகையான சார்லி எப்தோவின் அலுவலகத்தில் நடைபெற்ற தாக்குதலில் 2 போலீசார் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டனர்.
பிரான்சின் சார்லி ஹெப்டோ சஞ்சிகை நிவார இதழின் அட்டைப்படம் உலகெங்கும் உள்ள ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. நானும் சார்லியும் என்ற அடையாள அட்டையை தாங்கியபடி நபிகள் நாயகம் அவர்கள் நிற்பதை அட்டைப்படம் காட்டுகிறது. படத்துக்கு மேலே அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற எழுத்துகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. சார்லி ஹெப்டோ சஞ்சிகை இது பற்றி எழுதும்போது, எமது அட்டைப்படம் உலகம் ஏற்காத ஒன்றாக இருக்கலாம், நிச்சயம் பயங்கரவாதிகளும் ஏற்காததாக இருக்கலாம், ஆனால் இந்த அட்டைப்படம் தான் சார்லி ஹெப்டோவுக்கு பிரியமானது, ஏற்புடையது. சதா ஆளும் ஒரு மனிதன். பிரான்சில் உள்ள முஸ்லீம் அமைப்புகள் கருத்து வெளியின் போது அட்டைப்படம் பற்றி உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. எகிப்தின் அரச சார்பு மத அமைப்பு கருத்து வெளியிடும் போது அனாவசியமான ஒரு தூண்டுதல் நடவடிக்கை இது என்று கூறியிருக்கிறது. வாரந்தோறும் 60,000 பிரதிகளை அச்சிடும் சார்லி ஹெப்டோ இவ்வாரம் 30,00,000 பிரதிகளை அச்சிட்டிருக்கிறது.
பாரிஸில் இருந்த ஒரு யூத பல்பொருள் அங்காடியில் நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 யூதர்களின் இறுதி ஊர்வலம் இஸ்ரேலில் நடைபெற்றிருக்கிறது. இதில் பல அரசியல்வாதிகளும் 100,000+ பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அந்த 4 யூதர்கள் என்பதால் அவர்களின் வாழ்க்கை பாதியிலேயே பறிக்கப்பட்டு விட்டதாகவும், இதற்கு வெறுப்புதான் முக்கிய காரணம் என்றும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். யூதர்கள் உலகின் எந்த ஒரு பகுதியிலும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் யூதர்களின் வரலாற்று பூர்வ இடம் இஸ்ரேல் என்பது யூத மக்களுக்கு தெரியும் என்றும், அனைத்து யூதர்களையும் திறந்த மனதோடு இஸ்ரேல் வரவேற்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஐரோப்பாவில் யூதர்கள் அச்சத்துடன் வாழும் சூழல் ஏற்க முடியாது என்று இஸ்ரேலின் அதிபர் ரூவன் ரிவேல் இறுதி ஊர்வலத்தில் பேசுகையில் குறிப்பிட்டார்.
மலேசியாவில் முக்கிய அரசியல்வாதிகள் சிலரோடு தொடர்புள்ளவராக கருதப்பட்ட மங்கோலிய நாட்டு பெண்ணொருத்தியின் கொலை சம்பந்தமாக போலீசார்கள் இருவருக்கும் மலேசியா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அல்டன்டூயா ஷரிபு என்ற இந்த பெண்ணின் சடலம் எரியுண்ட நிலையில் 9 வருடங்களுக்கு முன்னர் காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இராணுவத்தினர் பயன்படுத்தும் வெடிமருந்துகளால் அவருடைய உடல் வெடிக்க வைக்கப்பட்டிருந்தது. மலேசியாவின் தற்போதைய பிரதமர் நஜீப் ரசாக் உட்பட உயர்மட்ட அமைச்சர்கள் பலருக்கு பாதுகாப்பு வழங்கும் மெய்க்காப்பாளர்களாக இருந்த போலீஸ்காரர்கள் இருவரும் பணியாற்றி வந்தார்கள். இவர்கள் மீதான வழக்கில் 2009 ஆண்டில் இவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் மேல்முறையீட்டு வழக்கில் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். தாங்கள் வெறும் பலிக்கடாக்கள் தான் என்றே அவர்கள் தொடர்ந்தும் கூறி வருகிறார்கள். மொழிபரப்பாளராகவும் மொடலாகவும் பணியாற்றிய இந்த பெண்மணி பிரதமரின் மிக நெருங்கிய சக ஒருவரின் முன்னாள் காதலி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பாகிஸ்தானில் மரண தண்டனை கைதிகளாக பல ஆண்டுகளாக இருந்த மேலும் 7 பேர் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றனர். டிசம்பர் மாதம் தூக்கு தண்டனையை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தூக்கிலிடப்பட்டோரின் எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கிறது. பெஷாவரில் ஒரு பள்ளிக்கூடம் மீது நடைபெற்ற தாக்குதலில் 150 பேர் கொல்லப்பட்ட பிறகு தூக்கு தண்டனையை அந்நாடு மீண்டும் துவங்கியிருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் 2 பயணமாக இலங்கை வந்துள்ளார். அவரது இலங்கை விஜயம் குறித்து கொழும்பிலிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
போப்பாண்டவர் பிரான்சிஸ் இன்று காலை இலங்கை வந்தடைந்தார். இன்று காலை 9 கட்டுநாயக்க விமான நிலையம் வந்தடைந்த போப்பாண்டவருக்கு இராணுவ மரியாதையுடன் கூடிய அரச வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை வந்தடைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் கொழும்பு ஆயர் மெல்கம் ரஞ்சித் ஆகியோர் வரவேற்றனர். விமான நிலையத்தில் கூடியிருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உட்பட அமைச்சர்களும் போப்பாண்டவருக்கு வரவேற்பளித்தனர். அங்கு வரவேற்புரை நிகழ்த்திய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சமாதானம் மற்றும் ஒற்றுமையை ஏற்படுத்தும் தமது முயற்சி வெற்றி பெறுவதற்கு போப்பாண்டவரின் ஆசீர்வாதம் மிகவும் அத்தியாவசியம் என்று தெரிவித்தார்.
Your Holiness, my government is promoting peace and friendship among our people after
உலகில் பிரதான மதங்களாக கருதப்படும் கிறிஸ்தவ மற்றும் பௌத்த மதங்களிடையே நீண்டகால புரிந்துணர்வு காணப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பரிசுத்த நகர் மற்றும் இலங்கை ஆகிய 2 நாடுகளுக்கிடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு மக்களிடையே சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு தமது அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இலங்கை வந்தடைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் உரையாற்றிய போது
also needs to include the pursuit of truth, not for the sake of opening all wounds, but rather as necessary means of promoting justice, healing and unity.
யுத்தம் முடிவடைந்துள்ள போதிலும் நம்பிக்கையின்மை விட்டுச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்த போப்பாண்டவர் இதனை தோற்கடிப்பது இலகுவான காரியமல்ல என்று தெரிவித்தார். நல்லிணக்கம் மற்றும் சமாதானம் ஆகிய பண்புகளை வளர்ப்பதன் மூலம் மாத்திரமே இவ்வாறான கசப்பான நிகழ்வுகளை மறக்க முடியும் என்றும் தெரிவித்தார். பழைய காயங்களை பெரிதாக்க கூடாதென்று தெரிவித்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். எனவே நாட்டில் மீண்டும் நல்லிணக்கம் மற்றும் சமாதானம் கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் பல்வேறு சமயங்களின் பங்களிப்பு இதனை இலகுபடுத்தும் என்றும் தெரிவித்தார். அதன் பின்பு நீர்கொழும்பு வீதியூடாக விசேட வாகனம் ஒன்றில் ஊர்வலமாக போப்பாண்டவர் கொழும்பு நோக்கி அழைத்து வரப்பட்டார். இதன்போது வீதிகளில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான சகல இன மக்களும் கொடிகளை அசைத்து போப்பாண்டவரை வரவேற்பதை காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை போப்பாண்டவர் கலந்து கொள்ளும் பிரதான திருப்பலி ஆராதனை நாளை காலை கொழும்பு காளிமுக திடலில் நடைபெறவுள்ளது. இந்த ஆராதனையின் போது 300,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த திருப்பலி ஆராதனையின் போது போப்பாண்டவரினால் ஜோசப் வாஸ் அடிகளாருக்கு புனித பட்டம் வழங்கப்பட உள்ளது. அதன் பின்பு நாளை மாலை மன்னார் மடு தேவாலயத்தில் நடைபெறவுள்ள திருப்பலி ஆராதனையிலும் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார்.
கொழும்பிலிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கை வந்துள்ள போப் அவர்களை இன்று மாலை சர்வமத தலைவர்கள் கொழும்பில் சந்தித்து உரையாடியுள்ளார்கள். அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மகாதேவ குருக்கள் அவர்களிடம் இது குறித்து கேட்டேன்.
அந்த சந்திப்பு மிக மிக அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏனாக இருந்தால் இன்றைய தினம்தான் அந்த பண்டார நாயக்கா சர்வதேச மகாமண்டபத்தில் சகல மதத்தவர்களும் மத துறவும் குருமார்களும் ஒன்று கூடியிருந்தது. பார்க்க பார்க்க மெத்த சந்தோஷமாக இருந்தது. இதற்கு காரணமாக இருந்தவர் எங்களுடைய போப்பாண்டவர்கள் தான். அவர்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து இந்த மண்டபத்திற்கு இருந்து அவ்வளவு மத குருமார்கள், அதாவது பௌத்த மத குருமார்கள், இந்து மத குருமார்கள், மௌலவிகள் எல்லாரும் ஒன்று கூடியிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே மத ஒற்றுமையினுடைய சிறப்பை பற்றி மிக நன்றாக எல்லாம் எடுத்து கூறினார்கள். அவருடைய வருகை எங்களுடைய வெளிநாட்டுக்கு ஒரு சிறந்த சிறப்பான வருகை என்று நாங்கள் நினைக்க வேண்டும். என இருந்தால் இந்த மதங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பெருங்கைங்கரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பது இன்றைய தினம் அந்த மண்டபத்திலே அவர்கள் ஆற்றிய உதவியின் போது எங்களுக்கு விளங்கிக் கொள்கின்றது. ஆகவே அது சிறந்த ஒரு உன்னதமான நாள் என்றே கூற வேண்டும். இந்த பாப்பாண்டவருடைய வருகை மதங்களுக்கு உடைய ஒற்றுமையை மிக வலியுறுத்தி சிறப்பாக காட்டியிருக்கிறது, கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதையிட்டு நாங்கள் எல்லோரும் மிக மிக சந்தோஷப்படுகிறோம்.
சரி, நீங்கள் உட்பட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பல மத தலைவர்கள் அவருடன் நேரடியாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா?
எங்களுடைய தரப்பில் இந்து சமயத்து தலைவராக இருக்கின்ற இந்து சமயத்துக்கு முதல்வராக இருக்கின்ற ஆதீன முதல்வர் சோமசுந்தர தம்பிரான் பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் நல்ல ஆதீன முதல்வர். அவர் எங்களுடைய சார்பாக முகடையில் இருந்தார்கள். அவர்களும் அவர்களை நன்றாக வாழ்த்து பேசினார்கள். அடுத்ததாக முகடையில இருந்த பௌத்த குருமார், இஸ்லாமிய குருமார், இந்து குருமார் எல்லாரும் போப்பாண்டவர்களை வாழ்த்து பேசினார்கள். அந்த சிறப்பான விசேஷ வைபவம் நிறைவேறியவுடன் தங்களுடைய போப்பாண்டவர் அவர்கள் கீழே இறங்கி வந்து வந்திருக்கின்ற மத தலைவர்கள் எல்லோருக்கும் கைதாக கொடுத்து எல்லோரையும் சந்தோஷமாக உரையாடி எங்களுடைய இந்து மத குருமார்களிடம் தனித்தனியாக வந்து நின்று எங்களுக்கும் எல்லாருக்கும் கைதாக இருந்து எங்களோடு சந்தோஷமாக எல்லாம் உறவாடி. ஆகவே அது சிறந்த ஒரு உன்னதமான நாள் என்றே கூட வேண்டும்.
போப் பிரான்சிஸ் அவர்களை இன்று சந்தித்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மகாதேவ குருக்கள். இலங்கை வந்துள்ள போப் பிரான்சிஸ் நாளை காலை காலி முகத்திடலில் ஒரு பூசையில் கலந்து கொண்ட பிறகு மதியம் மடு தேவாலயத்தில் பிரார்த்தனை நிகழ்வுக்காக செல்கின்றார். அவரது மடு பயணம் தொடர்பிலான ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
மூன்று நாள் விஜயமாக இலங்கை வந்துள்ள கத்தோலிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வடமாகாணத்தின் மன்னாரிலுள்ள மடு திருப்பதியில் நாளை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக மடு ஆலய பரிபாலகர் அருட்தந்தை எமிலியானுஸ் பிள்ளை அவர்கள் தெரிவித்தார். 500,000 மேற்பட்ட மக்கள் மடு திருப்பதியில் நாளை ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் அங்கு நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது என அங்குள்ள திருத்தந்தை கிறிஸ்டோபர் அந்தோனிதாஸ் டெலிமா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இப்பொழுது மக்கள் பெருந்தொகையா வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால் நாளைக்கு 2 மணி வரைக்கும் மக்கள் வருவதற்கு பாதைகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது மக்கள் வந்து செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரை தனித்தனியான சிவ வழிபாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைய நிகழ்ச்சிக்கான ஒத்திகை வழிபாட்டு ஒத்திகைகள் நடைபெற்று முடிந்த நிலையிலே இப்பொழுது இங்கு மழை திருப்பதியிலே சிறப்பு வழிபாடு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்க்கின்ற எல்லா இடங்களிலும் அவருடைய ஒத்துகையும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ரோமாபுரியிலிருந்தும் பாதுகாப்பிற்கு சிறப்பான குழு ஒன்று வந்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
நாளை கொழும்பிலிருந்து விசேட உலங்கு வானூர்தி ஊடாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மடுத்திருப்பதியை பிற்பகல் 3 மணிக்கு பின்னர் சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை மடுத்திருப்பதிக்குள் 4 மார்க்கங்களின் ஊடாக மக்கள் பிரவேசிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அருட்தந்தை எமிலியானோஸ் பிள்ளை அவர்கள் தெரிவித்தார்.
பெருந்தொகையான மக்கள் வரை இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500,000 மேலே எதிர்பார்க்கிறோம். மடுத்திருப்பதிக்கு வருகிறதுக்கு 4 மார்க்கங்கள் உண்டு. இந்த வாயில் வழியாக வரும்போது அங்கு 4 சோதனை சாவடிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே வரும்போது இந்த யாத்திரைகள் பரிசோதிக்கப்பட்டு உள்ளே விடப்படுவார்கள். காலை 10 மணி தொடக்கம் 2 மணி வரை அவர்கள் ஆலயத்தின் முன் வளாகத்துக்கு அவர்கள் உள்ளே சென்றால் பாப்பரசர் போன பின்புதான் அந்த ஆலய வளாகத்திலிருந்து அவர்கள் வெளியேற முடியும். 2 மணிக்கு பின் வருகின்றவர்கள் உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள்
என்றார் மடு ஆலய பரிபாலகர் அருட்தந்தை எமிலியானுஸ் பிள்ளை அவர்கள். இதேவேளை போரின் போதும் அதன் பின்னரும் காணாமல் போயுள்ளவர்களின் குடும்பத்தினரில் ஒரு தொகுதியினர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து காணாமல் போயுள்ளவர்களை மீட்பதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு கோருவதற்காக இன்று மடு திருப்பதிக்கு பயணமாகியிருக்கின்றார்கள். வவுனியாவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் அவர்களை சந்தித்த போது காணாமல் போயிருப்பவர்களை கண்டுபிடித்து தருமாறு எண்ணற்ற தடவைகள் இலங்கை அரசாங்கத்திடமும் முன்னாள் ஜனாதிபதியிடமும் தாங்கள் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் எதுவித பதிலும் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், அதே போன்று ஐநா மன்றம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிடமும் தாங்கள் தமது கோரிக்கையை முன்வைத்ததாகவும், ஆயினும் அதிலும் பயனேதும் ஏற்படாத நிலையில் இலங்கை வந்துள்ள கத்தோலிக்க திருத்தந்தை அவர்களை நாடி செல்வதாக அவர்கள் தெரிவித்தனர்.
இந்த மான் 2010 காணா போனர் அவரை மீட்டு தரும்படி பாப்பரசர் நாங்கள் மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு எங்கட புள்ள வேணும். அரசாங்கத்திடம் கதைச்சு எங்களோட பிள்ளைகளையும் மீட்டு தரும்படி கேட்கறதுக்கு போகிறேன்.
எங்களோட தம்பியை தான் பிடிச்சிட்டு போய் 8 ஆயிட்டுது. இன்னும் ஒரு முடிவும் இல்லாமல் இருக்குது. இப்போ கடைசியாக இப்போ பார்ப்பறோம், ஆண்டவரை நம்பி போகிறோம். அவர் தான் எங்களுக்கு நல்ல வழிகாட்டணும். அரசாங்கத்திட்ட அவர் தவறால் தான் கதைக்க முடியும், எங்களால் முடியாது. நாங்கள்லாம் போயிட்டு அலைஞ்சி ஒன்று முடிவுமே இல்லை. அவரால் மட்டும்தான் முடியும்னு நம்பி அவரை நம்பி போகிறோம்
என அவர்களில் சிலர் என்னிடம் தெரிவித்தனர்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை நீக்கம் குறித்து இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர்கள் ஒருவரான வித்யாதரன் அவர்களுடைய தொடர்பு கொண்ட கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
இதற்கு முன்னர் நாங்கள் புரொக்ஸி இணையதளங்கள் மூலமாக சென்றுதான் இதை பார்க்க வேண்டியிருந்தது. இந்த இணையதளங்களை இப்போது நேரடியாகவே, முக்கியமாக கலம்பு டெலிகிராஃப், தமிழ் கார்டியன் போன்றவை இன்றும் மாலையிலும் நாங்கள் திறந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, எந்த கட்டுப்பாடுமின்றி. தமிழ் நெற்றும் வந்துவிட்டதாக சொன்னார்கள், ஆனால் நான் இன்னும் பார்க்கவில்லை. அதை காலையிலே பார்த்ததாக சிலர் பேசினார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன் ஊடகங்கள் மீதான, இணையதளங்கள் மீதான, சமூக வலைத்தளங்கள் மீதான கட்டுப்பாடுகள் ஓரளவு நீக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும், இது தொடருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது இந்த அரசாங்கத்தினுடைய ஆரம்ப நடவடிக்கை. இந்த ஊடகங்களை அனுமதிப்பதனால் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தாங்கி இந்த இணையங்களை தொடர்ந்து இயங்குவதற்கு இந்த அரசு அனுமதிக்குமா என்பதை அடுத்து வரும் வாரங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும்.
இந்த ஊடகங்களை நடத்துவதால், அனுமதிப்பதால் வரும் விமர்சனங்கள் என்றால் அந்த மாதிரியான விமர்சனங்கள் யாரிடமிருந்து வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?
அது நிச்சயமாக தென்னிலங்கையிலிருந்து. இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வை அல்லது சிறுபான்மையினருக்கு அதிக அளவில் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு எதிரான தீவிர போக்குடையவர்களிருந்து நிச்சயமாக விமர்சனம் வரும். இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று ஒரு புனைவு முன்வைக்கப்படும். அதன் மூலம் முன்னைய ஊடக அடக்குமுறைகளை நியாயப்படுத்தவும் தொடர்ந்து ஊடக அடக்குமுறையை முன்னெடுப்பதற்கான களநிலைமையை ஏற்படுத்தவும் நிச்சயமாக தென்னிலங்கை தீவிர போக்குடையவர்களிடமிருந்து நாங்கள் அத்தகைய விமர்சனங்களை நிச்சயமாக அடுத்து வரும் நாட்களிலேயே எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
இது தவிர இந்த அரசு வந்து இலங்கையிலே பொதுவாக ஊடகங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை என்பது பெரும்பாலான ஊடகங்கள் அரச கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்ற பிரச்சனை இருக்கிறது. அந்த அரச கட்டுப்பாட்டிலிருந்து ஊடகங்களை விடுவித்து உண்மையான ஒரு சந்தை கலாச்சாரத்தை அங்கே கொண்டு செல்வது என்பது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா?
உடனடியாக ஒரு நிம்மதி பெருமூச்சு ஊடகத்துறையில் இருக்கிறவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஏதோ ஒரு திடீரென்று ஒரு 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 கட்டுமட்டற்ற சுதந்திரத்துக்கான வாய்ப்புகள் தென்படுவதான மகிழ்ச்சி அவர்களிடம் இருக்கின்றது. அது ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு அது செல்லுபடியாக போகிறது, தொடரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஊடக சுதந்திரத்தை அடக்குவதற்கான பல்வேறு சட்ட மூலங்களை முன்னைய அரசு ஆரம்ப நகர்வுகளாக எடுத்திருந்தது. அவையெல்லாம் கைவிடப்பட்டு மீண்டும் சுயாதீனமாக ஊடகங்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு அனுமதிக்கப்படுமா என்பது ஒரு விடயம். அடுத்தது, அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே பல ஊடகங்களை வைத்துக் கொண்டு கடந்த தடவை இந்த தேர்தல் முடியும் வரை கூட ஒரு அபாண்டமான பிரச்சாரத்தை எதிரணிக்கு எதிராகவும் ஏனையோருக்கு எதிராகவும் முன்னெடுத்தது. அதே சூழ்நிலையை இப்போது நான் நினைக்கிறேன் இந்த அரசு இருந்து விட்டு போன அரசியல் தலைமைக்கு எதிராக முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச அவருடைய அணிக்கு எதிரான பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கும் அரச தரப்பு, புதிய அரசு தரப்பு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஊடகங்களூடாக அதை நிச்சயமாக முன்னெடுக்கும். ஒரு நியாயமான போக்கு, அரச கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு ஊடக போக்கு இருக்கும் என்று, நீங்கள் பிரிட்டனிலே எதிர்கொள்வது போன்ற ஒரு போக்கு இலங்கையில் வரும் என்பது நான் நினைக்கிறேன் இப்போதைய நிலையில் ஒரு கனவாகத்தான் இருக்க முடியும்.
இலங்கையின் ஒரு மூத்த ஊடகவியலாளரான வித்யாதரன். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது என்பது இப்பொழுது உறுதியாகியுள்ளது. அங்கு அடுத்த வாரம் புதிய அரசு பொறுப்பேற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் கூடுதல் விவரங்கள்.
கிழக்கு மாகாண சபை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் கூடும் போது அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சி தண்டாயுதபாணி தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் 20 ஆண்டுகளில் நடைபெற இருக்கின்ற அந்த அமர்விலே வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும். ஆனால் அது புதிய ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்களால் முன்வைக்கப்படும். புதிய ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்களாக எங்களுடைய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்கின்ற பெரிய கட்சியாக இருக்கின்றது. அடுத்ததாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் அதிலே பங்காளி கட்சியாக வருவார்கள். அடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சி, இது மூன்றும் பிரதான கட்சிகளாக அமைந்திருக்கும். இந்த கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து வர இருக்கின்ற வேறு சில கட்சிகளை பற்றியும் கூட பரிசீலிக்கலாம். ஆகவே இவர்கள் இணைந்ததாக இந்த புதிய ஆட்சி அதிகாரம் அமையும். இந்த புதிய ஆட்சி அதிகாரத்திலே எங்களுடைய மாகாண சபைக்குரிய பதவிகள், முதலமைச்சர், ஏனைய அமைச்சர்கள், தவிசாளர், உதவி தவிசாளர் முதலிய பதவிகள் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும், கூட்டாக இந்த சபையை அமைப்பது பற்றியும் கட்சி தலைமைகளுக்கு இடையிலே இன்று மாலை சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. நான் நினைக்கின்றேன் நாளைய தினமளவிலே ஓரளவிற்கு இதற்கான முடிவுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடுமாக இருக்கும்
என்று தெரிவித்த அவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதையும் ஒப்புக்கொள்கின்றார்.
ஆனால் நாங்கள் அந்த கருத்துக்களை நாங்கள் பரிசீலித்து பார்த்து இன்றைய அரசியல் நிலவரங்களையும் நாங்கள் மதிப்பீடு செய்து பார்த்து பொருத்தமான சில முடிவுகளை எடுப்பதுதான் ஒரு நல்ல விடயம். 2012 எங்களுடைய கட்சியினர் அழைப்பு விடுத்த பொழுதும் அந்த அழைப்பு கவனிக்கப்படாமல் முஸ்லிம் காங்கிரசினால் கைவிடப்பட்டது என்பது உண்மை. அது பற்றிய ஒரு வருத்தம், கவலை அல்லது அது பற்றிய ஒரு அதிருப்தி இப்பொழுதும் உறுப்பினர்கள் என்பது மாத்திரமல்ல பல தமிழ் மக்களுக்கு கூட இருக்கின்றது. இருந்தாலும் அது அன்றைய நிலை. ஆனால் இன்று கிழக்கு மாகாணத்திலே தேசிய சிறுபான்மை இனங்கள், எங்களுடைய மாகாணத்திலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள், முஸ்லிம்களும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டியது ஒரு தேவையாக இருக்கின்றது. ஆகவே சில காலங்களிலே சில விஷயங்களை நாங்கள் ஓரளவுக்கு அதனை மீட்டு பார்த்து அவற்றை சரி செய்து இந்த புதிய ஆட்சியை அமைப்பது சிறந்தது என நினைக்கிறேன். ஆகவே இப்பொழுது எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலே முஸ்லிம் காங்கிரசினுடைய கடந்த கால செயற்பாடுகளுக்காக மாறுபட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த சில எண்ணங்களை நாங்கள் இப்பொழுது தவிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம்புகின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் சி தண்டாயுதபாணி.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் புதிதாக பதவியேற்றுள்ள அரசு சில பொருளாதார சலுகைகளை அறிவித்துள்ளது. இந்நிலையில் மைத்ரிபால சிறிசேனாவின் தலைமையிலான அரசின் பொருளாதார பார்வை எப்படி இருக்கும் என்று கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் டாக்டர் கணேசமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன்.
இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார பார்வை என்று வருகிற போது இதுவும் கிராமிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார பார்வையைத்தான் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனாலும் வெளிநாட்டு வர்த்தகம் சம்பந்தமான இவர்களுடைய கொள்கை இந்த கூட்டணியிலே ஐக்கிய தேசிய கட்சி இருக்கின்ற படியினாலே முக்கியமான பொறுப்புகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பொருளாதார கொள்கை வெளிநோக்கியதாகவும் அமையும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஏனென்றால் உள்நாட்டு நோக்கிய அல்லது விவசாய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கொள்கையினை மாத்திரம் வைத்துக் கொண்டு எதிர்பார்க்கின்ற அந்த நிலைபெயருடைய பொருளாதார வளர்ச்சியினை அடைய முடியாது.
ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையின் மேல் ஒரு நம்பிக்கை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வெளிநாட்டு முதலீடுகள் வருமா இலங்கைக்குள்ள பெரிய அளவில்?
அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களிலே எதிர்பார்க்கப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டு அளவுகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் போருக்கு பிந்தைய காலகட்டத்திலே அதிகமான வெளிநாட்டு முதலீடுகளை இலங்கை கவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அத்தகைய ஒரு போக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்த இலக்கினை அடையக்கூடியவாறு இருக்கவில்லை. அதற்கு பல்வேறு காரணிகள் இருந்தன. முக்கியமாக அரசாங்கத்துடைய ஏனைய கொள்கைகள், குறிப்பாக தனியார் துறை மீது அவர்கள் கொண்டிருந்த பார்வை, அதே போல எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் அந்த சக்தி வளத்தினுடைய விலையேற்றம், ஊழியர்களுடைய செலவு அதிகரிப்பு போன்ற காரணிகளின் இலங்கையினுடைய அந்த வெளிநாட்டு முதலீட்டு உள்வருகையினை மோசமாக பாதித்தன. ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் என்று சொல்லலாம், ஒரு நேர்கணியமான ஒரு சமிக்ஞையை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த சமிக்ஞை எந்த அளவு தூரம் நிலைபெறுடியாக இருக்கும் என்பதை அரசாங்கம் எடுக்கின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும்.
புதிய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட உடன் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும், சமையலுக்கு வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் அந்த கேஸ் சிலிண்டர்னுடைய விலை குறைக்கப்படும், வரிகள் குறைக்கப்படும் போன்ற சில சலுகைகள் எல்லாம் அறிவித்துள்ளார். யதார்த்த ரீதியில நாட்டினுடைய பொருளாதாரமே நிலைமையை வைத்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் சாத்தியமா?
இது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. ஏனென்றால் கடந்த காலங்களிலே கேஸ் மற்றும் பெட்ரோலியம் சம்பந்தமான பொருட்கள் இவற்றினுடைய விலைகள் உலக சந்தையிலே மிகவும் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற ஒரு காலப்பகுதியிலே இலங்கையினுடைய உள்நாட்டு சந்தையிலே அதனுடைய விலைகள் மிக அதிகமாக பேணப்பட்டன தொடர்ந்தும், ஏனென்றால் அந்த நட்டங்களை ஈடு செய்வதற்காக. எனவே இந்த அரசாங்கம் வந்தவுடனேயே அவற்றை நீக்குவதாக அறிவித்திருப்பதானது மக்களுக்கு சலுகை வழங்குகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால் இதற்கான வளங்கள் எவ்வாறு பெறப்பட போகின்றன என்ற ஒரு பிரச்சனை வரப்போகிறது. அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் கடந்த அரசாங்கத்தை குறை கூறிய ஒரு மிக முக்கியமான விடயம் வீண் விரயங்களும் ஊழல்களும். இந்த இரண்டையும் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள முடியுமாக இருந்தால், குறைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் கணிசமான நிதியினை சேமிக்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மறுபுறம் வரிகளை குறைப்பதன் ஊடாக அந்த வரி செலுத்துபவர்களுடைய மத்தியிலே ஒரு ஊக்குவிப்பு ஏற்படுத்தலாம். வரிகள் குறைகின்ற போது அது மக்கள் வரி செலுத்துகின்ற அல்லது வரிக்கு காட்டுகின்ற அந்த துலங்கள் அதிகமாக இருக்கும். எனவே அதன் காரணமாக அதிக வரி வருவாயை பெறலாம் என்று இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறதுன்னு நான்
நினைக்கின்றேன். புதிய அரசாங்கம் பொருளாதார கொள்கை திட்டங்களை வகுக்கும் பொழுது முதலீடுகளை பெற்றுக்கொள்வது, உள்நாட்டு பொருளாதாரங்களை மேம்படுத்துவது, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வேறு என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும் என்று உங்களை போன்ற பொருளாதார வல்லுநர்கள் பார்க்கின்றீர்கள்?
முன்னைய அரசாங்கத்திலே காணப்பட்ட முக்கியமான ஒரு குறைபாடுதான் அவர்கள் மனித உரிமை, தனி மனித சுதந்திரம் மற்றும் வெளிப்படை தன்மை போன்றவற்றிலே அவர்கள் கொண்டிருந்த ஈடுபாடற்ற தன்மை காரணமாகவே சர்வதேச ரீதியிலே பல அழுத்தங்களை சந்திக்க நேர்ந்தது. எனவே இந்த அரசாங்கம் முன்னைய அரசாங்கம் விட்ட பிழைகளை சரியாக கணிப்பிட்டு அவற்றுக்கு மாற்றுத்தீர்வுகளை முன்வைக்கின்ற போது, குறிப்பாக இந்த மனித உரிமை சம்பந்தமான விஷயங்களிலே சர்வதேசம் எதிர்பார்க்கின்றவாறான துலங்கல்களை, அது சர்வதேசம் எதிர்பார்க்கின்றதுக்கு என்பதற்கு அப்பால் உள்நாட்டிலே இந்த மனித உரிமை என்பது ஒரு மிக மோசமான நிலையிலே மறுக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்ற ஒன்று. எனவே அவற்றை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளிலே அரசாங்கம் கட்டாயமாக ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஈடுபடுகின்ற போது அது உள்நாட்டிலே ஒரு நல்லாட்சிக்கான ஒரு பண்பாகவும் அமையும், அதே போல வெளிநாட்டு நிறுவனங்களை திருப்திப்படுத்துவதாகவும் அமையும். எனவே இதிலே ஒரு பிரிகோடை நாங்கள் பார்க்க வேண்டும். வெளிநாட்டு நிறுவனங்களை திருப்திப்படுத்துவதற்காக என்று பார்க்காமல் இதை உள்நாட்டிலே இந்த விஷயங்கள் கட்டாயமாக தேவை என்ற அடிப்படையிலே பார்த்து செய்கின்ற போது இந்த மனித உரிமை சம்பந்தமான விஷயங்களிலே அதிக கவனத்தை அரசாங்கம் செலுத்த வேண்டி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் டாக்டர் கணேசமூர்த்தி, நிறைவாக இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் மறைமுக போரில் ஈடுபடுவதாக நாட்டின் ராணுவ தளபதி குற்றம் சாட்டியுள்ளது குறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் மறைமுக போர் நடத்துவதாக இந்திய ராணுவ தலைமை தளபதி தல்பீர் சிங் சுகா குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய சர்வதேச எல்லைப் பகுதிகளுக்கு அருகில் நடைபெற்று வரும் தொடர் தாக்குதல் சம்பவங்கள் குறித்து பேசுகையில் இந்த கருத்தை அவர் இன்று செவ்வாயன்று வெளியிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சமீப காலங்களாக அதிகரித்து வரும் தாக்குதல் சம்பவங்களின் பின்புலத்தில் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் பங்கு இருப்பதற்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
Our threats and challenges have been growing because of both.
அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்கள் என்று இந்த இரண்டுமே தீவிரம் மற்றும் அர்ப்பணிப்பு என்கிற வகைகளில் அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தான் தரப்பில் எண்ணற்ற உயிர் சேதங்கள் ஏற்பட்டு வரும் சூழலில் கூட அந்நாடு தொடர்ந்து மறைமுக போரை ஆதரித்தும் அதிகரித்தும் வருகிறது என்றார் இந்திய ராணுவ தலைமை தளபதி தல்பீர் சிங் சுகாக். பெரிய அளவிலான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் அப்போது தல்பீர் சிங் குறிப்பிட்டார். மேலும் தாக்குதல் சம்பவங்களின் போது தற்காப்பு பணியில் ஈடுபட்டு வரும் பாதுகாப்பு படை தளபதிகளுக்கு அவர்கள் சிறப்பான முறையில் செயலாற்ற முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதனால் அவர்களால் உடனுக்குடன் சரியான முடிவுகளை எடுத்து சிறப்பாக முன்னேற முடிகிறது என்றும் கூறினார். அத்தோடு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற சமயங்களில் கூட ராணுவம் சிறப்பாக செயலாற்றியதாகவும், அதனால் அப்பகுதி மக்கள் அச்சமின்றி வாக்குப்பதிவில் திரளாக கலந்து கொள்ள முடிவது உறுதி செய்யப்பட்டது என்றார். ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லை பகுதிகளில் சென்ற ஆண்டில் மட்டும் 110 தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டது என்றும், அதில் 104 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கொன்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அதே சமயம் சைனாவுடன் ஆக்கப்பூர்வமான ஈடுபாடுகளை ஏற்படுத்துவது என்கிற கொள்கையில் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக தல்பீர் சிங் கூறினார். இதனால் அப்பகுதிகளில் நம்பிக்கைக்குரிய முன்னேற்றத்தை காண முடிகிறது என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். சீனாவுக்கு அருகில் உள்ள சர்வதேச எல்லை பகுதிகள் அமைதியாக உள்ளது. நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகள் மூலமாகவும் பரிமாற்ற முறை நடவடிக்கைகள் மூலமாகவும் இரு நாட்டுக்கு இடையேயான பரஸ்பர புரிதல் அதிகரிக்க துவங்கியுள்ளது. எல்லை வரையறை தொடர்புடைய சர்ச்சைகள் மட்டுமே தற்போது உள்ளதால் எளிதில் அவற்றை தீர்க்க முடியும். என்றார் இந்திய ராணுவ தலைமை தளபதி தல்பீர் சிங் சுகாக். சீன நாட்டுடனான சர்வதேச எல்லை வரையறை தொடர்பான மோதல்கள் மட்டுமே அவ்வப்போது நடைபெறுவதாகவும், இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி துவக்கியுள்ளதால் சீனா பகுதிகளில் விரைவில் அமைதி நிலைநாட்டப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.